SBS தமிழ். வணக்கம் டாக்டர் தவமணி அவர்களே.
வணக்கம்.
பிளாஸ்டிக் பொல்யூஷன், அதாவது பிளாஸ்டிக்கால் ஏற்படுகின்ற மாசு, அதிகம் பேசப்படுகின்ற விடயம் இப்பொழுது. பிளாஸ்டிக் பொல்யூஷன் என்றால் என்ன என்று சொல்லுங்களேன்.
பிளாஸ்டிக்ங்கிறது 70 வருஷம் முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பொருள் நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக. அதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து 6 வகையாக பிரிக்கலாம், மேஜர் 6 வகையாக. பாலியத்திலின் ஒரு வகை, பிவிசி பைப்பு 2 வகை, இது மாதிரி 6 வகையாக பிரிக்கலாம். அந்த பாலியத்திலின் பேசிக்கலி ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் பெட்ரோலியம் சோர்ஸ். பெட்ரோலியம் ப்ராடக்ட் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் வேர்ல்டில் பார்த்தா அரவுண்ட் 4.5% ஆஃப் தி பெட்ரோலியம் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் பிளாஸ்டிக்ஸ். முதல்ல பிளாஸ்டிக் இஸ் ஆக்சுவலி அ பெஸ்ட் மெட்டீரியல். இட்ஸ் கேன் பி மோல்டட் ஆர் ரீமோல்டட் ஆர் ரீயூஸ்ட் பை எனி மீன்ஸ். ஸோ தட்ஸ் ஒய் தி பிளாஸ்டிக் இஸ் ஸோ சீப். நம்ம எவ்ரிடே லைஃப்பை வந்து இட் கேப்சர்ட் கம்ப்ளீட்லி. பட் ப்ராப்ளம் எப்போ வந்துச்சுன்னா, நம்ம பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு நமக்கு எங்கே அதை போடணும்னு தெரியல. முன்னே வந்து அந்த சுற்றுச்சூழல் இதெல்லாம் கிடையாது பாலிசி. ஸோ நம்ம வந்து யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணிவிட்டு எங்கே போடணும்னு தெரியாமல் நம்ம வி ஸ்டார்ட் டிஸ்போசிங் ஆன் தி குப்பைக்குழியிலேயே போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, பிளாஸ்டிக்ஸ் வந்து டேக்ஸ் ஒரு 100 வருஷத்துலேருந்து 1000 வருஷம் வரைக்கும் ஆகும் அது வந்து ஃபுல்லாக டீக்ரேட் ஆகிங்கிறது மக்கி போகிறதுக்கு. அதனால் என்னென்னா, இந்த மக்கி போகிற டைமில் அந்த பெரிய பிளாஸ்டிக், இப்போ ஷாப்பிங் பேக்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன சின்ன இதாக உடஞ்சி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் இங்கே பிரச்சனை.
நாங்கள் வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில், பிளாஸ்டிக் கப்பில் நாங்கள் சாப்பிடுவதாலோ அல்லது தண்ணீர் குடிப்பதாலோ இல்லை சூடான பதார்த்தங்கள் அதன் மூலமாக நாங்கள் சாப்பிடுவதனாலோ நமது உடலுக்கு ஏதாவது ஆபத்து இருக்கிறதா?
நிச்சயமாக. ஆக்சுவலாக அந்த பெரிய பிளாஸ்டிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பிளாஸ்டிக்ஸ் வந்து டெம்பரேச்சர் 40 டிகிரிக்கு மேலே போனால் அதில் இருக்கிற கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இப்போ பிளாஸ்டிக்ஸ் வந்து கலர்லெஸ், அதை கலராகவோ இல்லை டஃப்பாகவோ ஆக்கிறதுக்கு தான் தேர் மிக்சிங் கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ்னாவே இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்லி ஃபார் லைஃப் ஃபார்ம்ஸ் லைக் ஹியூமன் பீயிங். இப்போ மைக்ரோவேவ் கண்டெய்னரை வந்து ஒரு சர்டைன் டைம் வரைக்கும் நோ இஷ்யூ இஃப் யூ ஆர் ஹீட்டிங். பட் நீங்கள் கண்டினியூஸாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம், அதோட இன்னர் சைடில் மாதிரி ரஃப்பான இது இருக்கும், ரஃப் ஸ்ட்ரக்சர். அப்படின்னா என்னென்னா, அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து லீச்சிங் அவுட்டுன்னு அர்த்தம். அது லீச் அவுட் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு கெமிக்கலை லீச் அவுட் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து பிஸ்ஃபீனல் ஏன்னு சொல்லுவாங்க. பிஸ்ஃபீனல் ஏ வந்து இஸ் நோன் கேன்சர் காசிங் கெமிக்கல். அந்த மாதிரி அதுலேருந்து வர வாய்ப்பு இருக்குது. இல்லை தாலைட்டுன்னு சொல்லுவாங்க, அது வந்து எண்டோக்ரைன் நம்மளுடைய ஹார்மோன் சிஸ்டத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது மாதிரி வரலாம். அடுத்தது, நீங்கள் இப்போ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி காரில் வச்சுட்டிங்கன்னா, சம்மர் டைமில் அந்த இன்னர் கார் டெம்பரேச்சர் 60 டிகிரிக்கு மேலே இருக்கும். அப்போது ஈஸியாக யூ கேன் சி, நீங்கள் காரில் வச்ச வாட்டர் பாட்டிலை குடிச்சு பாருங்கள், யூ வில் டேஸ்ட் டிஃப்ரெண்ட். அதுவும் கெமிக்கல் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரூவன். சில கெமிக்கலை வந்து இப்போ மைக்ரோவேவ் கண்டெய்னர் எடுத்திங்கன்னா பிபிஏ ஃப்ரீன்னு இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பிபிஏங்கிற கெமிக்கல் முன்னே யூஸ் பண்ணாங்க, அது வந்து டாக்ஸிக்னு தெரிஞ்சதுனால தே ரீப்ளேஸ்ட் இட், நவ் தேர் செல்லிங் பிபிஏ ஃப்ரீ. ஸோ பிளாஸ்டிக்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிற பொறுத்து நமக்கு அதிலிருந்து எஃபெக்ட் வர வாய்ப்பு இருக்குது.
பிளாஸ்டிக்கை நாங்கள் பயன்படுத்தாமல், அதாவது உணவுகளை உட்கொள்ளாமல், அதனை பாவித்து தண்ணீர் குடிக்காமல், அவ்வாறு நாங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டோம் என்றால் பிளாஸ்டிக்கை நாங்கள் உட்கொள்வதிலிருந்து தப்பிக்கலாமா?
பிளாஸ்டிக்கை கண்டிப்பாக பயன்படுத்தலாம், அது இன்னும் இல்லை. பட் எப்படி பயன்படுத்தணும் தெரியும். பட் முதல் தீர்வு என்னன்னா, பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும். நமக்கு அவசியமான இதில் வந்து பிளாஸ்டிக்கை மட்டும் பயன்படுத்தணும், அவசியம் இல்லாதது. இப்போ நம்ம தமிழ் பண்பாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே நம்ம வாழை இலையில் தான் சாப்பிட்டு பழக்கம். அதிலிருந்து நம்ம ஏன் பிளாஸ்டிக் பிளேட்டுக்கு மாறணும்னோ அதுதான் பிரச்சனையே இங்கே. ஸோ அந்த மாதிரி இதில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு ஆல்டர்னேட்டாகவும் இருக்குது, பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்க்கு ஆல்டர்னேட்டும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இல்லை மட்பாட்டு. அந்த மாதிரி அவசியம் இல்லாத ஒரு இதில் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்தணும்னு இல்லை. ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் சீப், இட் டசன்ட் மீன் இட் இஸ் சேஃப். ஸோ அந்த இதை நம்ம உணர்ந்துக்கிட்டு நம்ம பயன்பாட்டை குறைச்சிட்டோம்னா இட்ஸ் பெட்டர். இப்போ பிளாஸ்டிக்ஸ் மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல், அது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணும். பிளாஸ்டிக்ஸ் இப்போ இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாமே பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா அது அதை ரீசைக்கிள் பண்ணிடுவாங்க. பட் நம்ம அந்த எவ்ரிடே கேரி பேக், இப்போ ஷாப்பிங்கே போகிறோன்னா கேரி பேக்கு பதிலாக இஃப் யூ நம்மளோட ஓன் நம்மளுடைய துணி பை எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து இட்ஸ் பெட்டர். வி ஆர் சேவிங் த என்வாயன்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்டிங் அவர் செல்ஃப். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் நம்ம அப்படி தான் இருந்தோம். தமிழ் பண்பாடு பார்த்திங்கன்னா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணல, இந்தியன் ஸ்பெஷலி தமிழ்ஸ் நம்ம வி ஆர் நோன் ஃபார் யூஸிங் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் லைஃப். ஸோ எப்படின்னா நம்ம இயற்கை உணவை சாப்பிட்றது, இயற்கை முறையில் அதை பயன்படுத்துறது, இப்போ பாக்கு மட்டை வாழை இலை அந்த மாதிரி இது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேன் ஆன உடனே மக்கள் திரும்ப ஒரு பெரிய அஜிடேஷனில் திரும்ப தே கான் பேக் டு தி ஓல்ட் லைஃப் ஸ்டைல், அந்த ட்ரெடிஷ்னல் லைஃப் ஸ்டைல். அப்படி பண்ணுறப்ப நம்ம ஹெல்த்தையும் பாதுகாக்கிறோம், அது மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்தையும் நம்ம திரும்ப செக்யூர் பண்ணுறோம்.
இப்போ மைக்ரோ பிளாஸ்டிக் அதை பற்றி பேசுவோமே.
மைக்ரோ பிளாஸ்டிக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த பெரிய பிளாஸ்டிக் பாட்டிலையோ இல்லை பேகையோ தூக்கி நம்ம போடுறப்ப இது வந்து வெயிலையோ மழையிலையோ மற்ற டெம்பரேச்சர் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் பொறுத்து இது வந்து உடைய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் உங்கள் பேக்யார்டில் ஒரு பக்கெட்டை வச்சிங்கன்னா தெரியும், வித்தின் ஃபியூ மந்த்ஸ் அது அப்படியே க்ரம்பிள் ஆயிரும், பொடி பொடியாக ஆயிரும். அந்த பொடியான துகள்கள் தான் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இதோட டெஃபினேஷன்னு பார்த்தீங்கன்னா 5 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கிற சைஸ் அப்படின்னா நம்மளுடைய நகை கண் இருக்கு இல்லைங்களா, அந்த சைஸ் தான் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இது வந்து சின்னதாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இது வந்து மோஸ்ட்லி இந்த நீர்நிலைகள் தான் போய், ஏன்னா லைட் வெயிட்டாக இருக்கனால நீர்நிலைகளில் போய் கடைசியாக அடைஞ்சிருது. அப்போது அதில் இருக்கிற மீன்கள் மற்ற அனிமல்ஸ் எல்லாம் வந்து அதை, இது சின்ன சைஸாக இருக்கிறதுனால அது வந்து ஒரு அதோட ஃபுட்டுன்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருது. ஸோ அங்கே தான் பிரச்சனை. ஸோ ஃபிஷ்ஷு ஆயிஸ்டர் இந்த மாதிரி கடலில் உணவுகளில் போய் இது பொல்யூஷன் பண்ணிடுறதுனால திரும்ப அது நமக்கே வருது.
நமக்கு எப்படி வருதுன்னு சொல்லுங்களேன், இது வந்து எப்படி நாங்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லுங்கள்.
ஆமாம், கண்டிப்பாக நம்ம வந்து எப்படின்னா பிளாஸ்டிக்கை நம்ம தூக்கி போடுறப்ப நமக்கு என்ன தெரியலன்னா, ரொம்ப வருஷமாக இது நமக்கே திரும்பி வருதுன்னு தெரியல. எப்படி நமக்கு திரும்பி வருதுன்னா, பல வகையான ஃபுட்டு உணவு பழக்க முறக்க முறையில் வருது. ஸோ நீங்கள் கடலில் போடுற பிளாஸ்டிக்கு அங்கேயே உடஞ்சி நுண் துகளாக மாறி அதிலிருந்து அது ஃபுட்டுன்னு நினச்சி இப்போ ஃபிஷ்ஷு மற்ற ஆயிஸ்டரோ இந்த மாதிரியான கடல் வாழ் உயிரினங்கள்லாம் சாப்பிடுது. அதை நம்ம எடுக்கிறப்ப இப்போ ஃபிஷ்ஷுன்னா சில கண்ட்ரியில் அதோடைய குடலை எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க, ஆயிஸ்டர்னால் நம்ம எதையும் எடுக்க மாட்டோம், அப்படியே குக் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, யூரோப்பிலிருந்து நீங்கள் 5 ஆயிஸ்டரை சாப்பிட்டீங்கன்னா யூ வில் இன்ஜஸ்ட் 60 பார்ட்டிகல், 60 மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஒன்றும் ஒரு அரௌண்ட் 9 பார்ட்டிகல் இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து அவங்க மார்க்கெட்டில் இருக்கிற ஆயிஸ்டர் எடுத்து ஸ்டடி பண்ணி சொன்னது. ஸோ அதே மாதிரி நாங்களும் ஆஸ்திரேலியாவில் பண்ணி பார்த்தோம், எஸ் தேர் ஆர் பார்ட்டிகல்ஸ் இன் தி ஆயிஸ்டர். இது ஒரு ரூட். அடுத்த ரூட் பார்த்தீங்கன்னா, இது கடல்லையே வச்சு பேசணும்னா உப்பு. உப்பு வந்து இப்போ கடலில் இருக்கிற தண்ணியை நம்ம ஆவியாக்கி அதில் வந்து இருந்தால் உப்பு தயாரிக்கிறோம். அப்போ ஆவியாக்கிறப்ப அந்த நுண் பிளாஸ்டிக் துகளும் வந்து அதுலேயே சேர்ந்துருது. ஸோ அதிலிருந்து நம்ம உப்பு பார்த்திங்கன்னா, இந்த கடல்லேருந்து வர உப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 30-40 பார்ட்டிகள் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும், நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே முடியாது. இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய குடித்தண்ணீர். ஸோ நீங்கள் இப்போது போர்வெல்லிருந்து எடுக்கிறப்ப நமக்கு அந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் கம்மி. அதே நீங்கள் நம்ம இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்று தண்ணி தான் குடிக்கிறோம், அதுவும் ஒரு லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வரைக்கும் தான் பண்ண முடியும் ப்ராக்டிக்கலாக. மோஸ்ட்லி நம்ம அன்ட்ரீட்டட் ரா வாட்டர் தான் குடிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த நுண் துகள்கள் எல்லாமே இந்த கடலில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய காற்றுலேயும் இருக்குது. ஏன்னா இப்போ கார் ஓட்டுறீங்க, அந்த டயர் தேயுது, அப்புறம் மற்ற இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி அந்த அபரேஷன் சொல்லுவோம், அதிலிருந்து அது லைட் வெயிட்டாக இருக்கனால உலகம் ஃபுல்லாக காற்றுல வந்து இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி, கார்பெட் வந்து பிளாஸ்டிக்ஸ் தான், அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக்யூம் பண்ணிங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக அவ்வளோ ஃபைபர். ஸோ இதெல்லாமே ஏரில் இருக்கிறதுனால திரும்ப போய் அதே நீர்நிலையில் வந்து ஃபைபர்ஸ் மாதிரி, காட்டன் ஃபைபர்ஸ் மாதிரி அதில் விழுந்துடும், அதை குடிக்கிறப்ப திரும்ப நமக்கு வருது. இதுதான் நம்பர் ஒன் சோர்ஸு வாட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில ஆய்வுகள் வந்து தேன், அப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பீரு அது மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுடைய எல்லா உணவு பழக்கவழக்க முறையிலையும் பிளாஸ்டிக்ஸ் வந்து கலந்துருச்சு.
இப்போ ஆஸ்திரேலிய நீர்நிலைகளிலும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா?
வாய்ப்பு இருக்கு, ஆனால் இன்னும் அதை வந்து தெளிவுபடுத்தல யாரும். இங்கே ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கம்பேர் டு அதர் கண்ட்ரிஸ் ஃபண்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நாங்கள் வந்து ப்ரைவேட்டில் இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அப்புறம் ப்ரைவேட் ஃபண்டிங் பாடிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியுது. ஃபண்ட் இருந்திருந்தால் நாங்கள் இந்நேரம் ஆஸ்திரேலியன் என்வாயன்மெண்ட் ஃபுல்லாகவே ஸ்டடி பண்ணியிருப்போம், பட் நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். பட் ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நம்ம வி ஆர் லக்கி கண்ட்ரி, இதில் வந்து அவ்வளோ பொல்யூஷன் கிடையாது நமக்கு.
இப்போ நீங்கள் கூறுவதை பார்க்கும்போது மிகவும் பயமாக இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு வழிமுறையில் நாங்கள் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கையில் இருந்து தப்பிக்கவே முடியாது என்பது போல தான் தெரிகிறது. ஆகவே இதற்கு என்ன தீர்வு?
இதுக்கு என்ன தீர்வுன்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி பிளாஸ்டிக் பயன்பாட்டை நம்ம குறைக்கணும். அவசியத்துக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணோம், அவசியம் இல்லாததுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்குது, அதனால் அதை பயன்படுத்தலாம். அவசியமானதுக்கு கண்டிப்பாக பிளாஸ்டிக் பயன்படுத்தலாம், ஆனால் அதை வந்து ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணும். இப்போது நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ரீசைக்ளிங் பின் இருக்கும், அதில் கண்டிப்பாக அதில் தான் டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். நம்ம அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்பாட்டை குறைச்சாவே நம்ம வந்து அதுலேருந்து தப்பிச்சுக்கலாம்.
இந்த பிளாஸ்டிக் 70 வருஷத்துக்கு முன்னதாக நாங்கள் இதை கண்டுபிடிக்கும் போது இந்த ஆராய்ச்சி எல்லாம் செய்திருக்க மாட்டார்களா? இதை எப்படி நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ண வேண்டும், இதை நாங்கள் ஒழுங்காக டிஸ்போஸ் செய்யவில்லை என்றால் இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற இந்த அறிவு அப்பொழுது இருந்திருக்காது? அப்படி என்றால் இதை பாவிக்க ஆரம்பிக்கும் போதே இதை நாங்கள் எப்படி பாவிக்க வேண்டும், எதற்காக பாவிக்க வேண்டும், இதை எப்படி நாங்கள் டிஸ்போஸ் செய்ய வேண்டும் என்ற அந்த கற்பித்தலும் இருந்திருக்கும் இல்லையா?
நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து நான் நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன். ஏன் என்னாச்சுன்னா, அந்த பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு மேஜிக் மெட்டீரியல் கண்டுபிடிச்சோடனே அப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ணாங்களே தவிர யாருமே அதை எங்கே தூக்கி போடுறோன்னு நம்ம யோசிக்கலை. அதை தான் என்ன சொல்லணும்னா, பாலிசி அண்ட் சயின்ஸ் ட்ராவலிங் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன். அது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் மெரைன் சயின்ஸ்லாம் 1980s வந்துச்சு, அப்புறம் 1990s புது பாலிசிஸ் இதெல்லாம் வந்துச்சு. அப்போவுமே அவங்க வந்து மெரைன் சயின்டிஸ்ட்டுமே அப்போ யாருமே வந்து இதை கண்டுக்கல. எல்லாரும் கண்டுக்கிட்டது எப்போன்னா, இந்த மெரைன் அந்த ட்ராவல் போகிறப்பெல்லாம் அந்த அனிமல்ஸ் அஃபெக்டட்னு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பிளாஸ்டிக்ஸ் வந்து இங்கே என்வாரன்மெண்ட்டில் அக்குமுலேட் ஆகிருக்கு. ஸோ அப்போவே அந்த பாலிசி இருந்திருந்தால் இவ்வளோ பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பே இல்லை.
மிக்க நன்றி டாக்டர் தவமணி அவர்களே. நாங்கள் கேட்டவுடன் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் பற்றி பேசுவதற்கு நீங்கள் முன்வந்து மிக இலகுவான தமிழில் நீங்கள் மிக அருமையாக விளக்கினீர்கள். பிறிதொரு தலைப்பில் நாங்கள் நிச்சயம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.